ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 3. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு பொறி அறிந்த புலனை இன்னொரு பொறி அறியாது. கண் அறிந்த புலன் என்ன? உருவம். அதை காது அறியாது. காது அறிந்த புலன் என்ன? ஓசை. அதை ஏனைய பொறிகள் அறிய மாட்டான். ஆனால் இந்த பொருள் இருக்கின்றதே, ஐம்பொறிகளையும் இயக்கக்கூடிய பொருள், இது ஐந்து புலன்களையும் ஐந்து விடயங்களையுமே அறியும். ஆகையினாலே இவ் ஐம்பொறிகளுக்கு வேறாய் இந்த ஐம்பொறிகளையும் இயக்கி ஐந்து புலன்களையுமே அறியக்கூடியதாக இருக்கின்ற பொருள் எதுவோ அதுவே ஆன்மா. அந்த ஆன்மா நிச்சயமாக ஐம்பொறிகளுக்கு வேறாகத்தான் இருக்க வேண்டும். ஐம்பொறிகளை தவிர அப்படி ஆன்மான் ஒரு பொருள் இருக்கத்தான் வேண்டும். இந்த ஐந்து பொறிகளையும் கொண்டு ஐந்து விடயங்களையும் அறிவது எதுவோ அதுவே ஆன்மா. அவ் ஆன்மா நீ கூறிய ஐம்பொறிகளுக்கு வேறானது என்று அவன்கிட்ட சொன்னார். அதுக்குதான் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தை சேர்ந்திருக்கு ஐம்பொறி. இந்த ஒழுக்கம் தான் இப்போதைக்கு நாம மறந்துடுவோம். இப்போதைக்கு இந்த ஒழுக்கம் வார்த்தையை ஒடுக்கிடுவோம். ஐம்புலன் அறிதலின் அப்ப பாருங்க, வேடிக்கையா இருக்கும். ஐம்பொறிகளே ஆன்மான்னு அவன் சொல்றான், நாம மறுக்கும் ஐம்பொறிகள் ஆன்மா அல்லன்னு. ஏன்னு கேட்டா ஐம்புலன்களையும் அறிவதால் அப்படிங்கும். சூத்திரத்தை பார்த்தா நமக்கு ஏதாவது விளங்குமா? முதல்ல சொன்னார் ஆன்மா இலதுன்னா, இலதுன்னு சொன்னதுனால ஆன்மா உலதுன்னு தான் சூத்திரத்துல இருக்கு. நமக்கு ஒன்னும் விளங்கல. அதிகரணம் சுவாமியுடைய உரை இப்படி போனாதான் விளங்குது. அதாவது இப்ப சொல்றான் ஐம்பொறிகளே ஆன்மாங்க, நம்ம மறுக்கிறோம். ஏன்னா ஐம்புலன்களையும் அறிவதால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் அதனாலதான் ஐம்புலன்களையும் அறிவதனாலதான் ஐம்பொறிகள் ஆன்மாங்க. நம்ம அதே சொல்லி அவன் சொன்னதே சொல்லி மறுக்கமே, இல்லைன்னு சொன்னதுனால உள்ளதுன்னு மறுத்த மாதிரி இல்ல இதுவும் இருக்கு அப்படின்னா, அங்க தனியா காரணம் சொன்னார் பாத்தீங்களா, இல்லைன்னு சொன்னதுனால ஏன் உள்ளதுங்கிறத விளக்குனார் இல்லையா. இல்லை என்று அறிந்து கொண்டது எதுவோ அதுவே ஆன்மானார் பாத்தீங்களா. அதே மாதிரி இங்க ஐம்புலன் அறிதலின்னா ஐம்புலன்களில் ஒவ்வொன்றையே அறிதலின் அப்படின்னு நாம பொருள் கொள்ளணும். ஐம்பொறி நீ சொன்ன ஐம்பொறிகள் ஐம்புலன்களில் ஒவ்வொன்றையே தான் அறியும். ஒவ்வொரு பொறி ஒவ்வொரு புலனைத்தான் அறியும். எனவே இந்த காரணம் பற்றியே அவை ஆன்மா அல்ல என்று நினைத்துக்கொள். ஏன்னா ஆன்மானா அது ஐந்து புலன்களையுமே அறிய வேண்டும். ஒன்றை ஒன்றை மட்டும் அறிஞ்சுக்கிட்டு ஆன்மா ஆகாது. எந்த பொருள் ஐந்து புலன்களையுமே அறிகின்றதோ அதுதான் ஆன்மா. இதுதான் நம்ம நம்மளோட அந்த முக்கியமான ஏது அதுதான். நீ சொல்ற அவன் சொல்றதை ஏன் மறுக்கோம்னா, அவன் ஆன்மான்னு சொல்ற பொருள்கள் இருக்கின்றனவே அவை ஒவ்வொரு புலனை மட்டுமே அறியும். ஆனா ஆன்மா எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஐந்து புலன்களையுமே அறியக்கூடிய பொருளா இருக்கணும். அப்பந்தான் நான் கேட்டேன், நான் சுவைத்தேன், நான் கண்டேன்கிற ஒருமித்த உணர்வு நிகழும். ஆனால் ஒருமித்த உணர்வு நிகழ்வது உறுதி, நம்முடைய அனுபவத்தை தெரிகின்றது. எனவே அவன் ஐம்பொறிகளே ஆன்மா என்று சொல்வது பொருந்தாது. அவை ஐம்புலன்களில் ஒவ்வொன்றே அறிதலால் ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல. அவை அனைத்தையும் ஒரு சேர அறிவது ஆன்மா. இன்னும் விளக்கங்கள் எல்லாம் நாம தான் சேர்த்துக்கிடணும். அவர் அவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்கார். அப்ப எப்பேற்பட்ட ஒரு தகுதி ஒரு பக்குவ நிலையில் இருக்கவனுக்கு அதை சொல்லியிருக்காருன்னு பாருங்க. யாருக்கு சொல்லிருக்காரு? அருணந்த சிவாச்சாரியாருக்கா சொல்லிருக்காரு? அருணந்த சிவாச்சாரியாருக்கா சொல்லலையா? எல்லாருக்கும் தான் சொன்னாரு மெய்கண்டார். அப்படின்னா அருணந்த சிவாச்சாரியார் ஏன் நூல் செய்யணும்? மனவாசம் கடந்தார் ஐயா அவர்கள் உண்மை விளக்கத்தை, மனவாசம் கடந்தார் அவருடைய உண்மை விளக்கத்தை அருமையாக விளக்கி வருகின்றார்கள். அதை படிக்கும் போது நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிகின்றன. சொல்ல போனா உண்மையே அப்பதான் நமக்கு விளங்குது ஐயா சொல்லும் போது. அப்ப ஏன் அவர் மனவாசம் கடந்தா ஏன் உண்மை விளக்கம் செய்யணும்? சிவஞான போதத்தை உணரணும்னா அவ்வளவு பொருள்களை நாம வந்து அறியணும். அறிஞ்சிருந்தா நம்ம வந்து சிவஞானபோதத்துக்கு வர முடியும். சூத்திரத்தை பார்க்கும்போதே நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆகவே ஐம்புலன்களை ஒவ்வொன்றாக அறிதலால் எது ஒவ்வொன்றா? இது ஐம்பொறிகள். அவன் சொல்லக்கூடிய ஆன்மான்னு சொல்றான் அந்த ஐம்பொறிகள். அவை ஐம்புலன்களில் ஒவ்வொன்றை அறிவதால் அவை ஆன்மா அல்ல. ஐம்புலன்களை அனைத்தையுமே அறியக்கூடிய எதுவோ அதுவே ஆன்மா. எனவே அது ஐம்பொறிகளுக்கு வேறானது அப்படின்னு சொல்லி ஒரு வகையா இந்திரிய ஆன்மாவாதிய ஒரு வகையா அனுப்பியாச்சு. இதனை அனுப்பதே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரிதான் அனுப்பணும். தகுந்த காரணம் சொல்லியாச்சு. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து கொஞ்சம் முயன்று திருப்பி திருப்பி பார்த்தா இது பண்ணியிருக்கோம். அடுத்த வாரம் இவனுக்கு மேலான நாம என்ன சொல்றான் அப்படின்னா, ஐம்பொறிகளே ஆன்மா அல்ல என்று சொன்னது சரியானது, ரொம்ப சரி. ஏன்னா அவனும் சொல்ல மாட்டான் ஐம்பொறிகள் ஆன்மான்னு சொல்ல மாட்டான். அவன் வேற ஒரு பொருள் தான் சொல்ல வரான். அதனால நீங்க நல்ல அருமையான விடை சொன்னீர்கள். ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, அவன் தெரியாம பேசிட்டு இருக்கான். அவனை விடுங்க, அவன் போறான். அப்ப எது ஆன்மான்னு அவன் சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஐம்பொறிகள் அறியும் அறியும் அவன் மாதிரி சொல்லிட்டு இருந்தானே, அவன் ஒன்னு சிந்திச்சானா? ஐம்பொறிகள் அறியது வாஸ்தவம் தான். கண் காண்கின்றது, கண்டறிகின்றது, செவி கேட்டறிகின்றது, வாய் சுவைத்தறிகின்றது, எல்லாம் அறிகின்றன, வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் எப்போது அறிகின்றன? நனவு நிலை, விழித்திருக்கக்கூடிய நனவு நிலையில் தானே இந்த ஐம்பொறிகள் அறிகின்றன. ஆனால் கனவு நிலையிலும் அறிவு நிகழ்கின்றது. அப்போது என்னெல்லாமோ பார்க்கின்றோம், கேட்கின்றோம், அனுபவம் நிகழ்கின்றது இல்லையா? அந்த கனவு நிலையில் என்ன இந்த ஐம்பொறிகள் அறிகின்றன? அதை சிந்திக்காம போயிட்டா மத்தியா சார், அவன் நான் அதெல்லாம் சிந்திச்சிருக்கேன் சார் அப்படிங்க. கனவு நிலையில் ஐம்பொறிகள் அறியவில்லையே. கனவு நிலையில் அப்ப அறியக்கூடிய பொருள் ஒன்று இருக்கணும். கனவு நிலையில் சூக்கம் உடல் தான் அறிகின்றது. அது சுவாமிகள் அருமையா எழுதுவா. நேச இந்திரியங்களுக்கு நிகழறிவு இதனால் காண்டும், என நீவீரும் கோடலின் அப்படிம்பாரு. எந்த இடத்துல எதை கொண்டு போய் வைக்கணும்னு அவருக்கு தான் தெரியுது. அது சித்தியால சொல்லுவாராம். கனவுல மட்டும் அது வேற எதுவும் இல்ல. அவன் என்ன சொல்றான்னா, ஐம்பொறிகள் நனவுல மட்டும்தான் அறியுது, கனவுல அவை அறியவில்லையே. ஆனால் கனவிலும் அறிவு நிகழ்கின்றதே. எனவே கனவில் அறியக்கூடிய பொருள் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அது என்ன? சூக்கம் உடம்பு. அது உங்களுக்கும் உடன்பாடு. சூக்கம் உடம்பு கொண்டுதான் கனவு நிகழ்ச்சிகளை அறிகின்றோம். அது உங்களுக்கும் உடன்பாடு. எனவே கனவில் அறிவு சூக்கம் உடல். ஆனா கனவுல மட்டும்தான் அறியும் நீங்க நினைச்சிடாதீங்க. நனவுல கூட இந்திரியங்கள் அறியுதுன்னா அந்த இந்திரியங்களுக்கு அறியக்கூடிய ஆற்றலை கொடுப்பது இந்த சூக்கம் உடல் தான். ஆகையினாலே இந்த சூக்கம உடலே ஆன்மா என்று அவன் சாதிக்கின்றான். ஏனென்றால் கனவே அறிவுதான். இவனுக்கும் பதில் பாருங்க, மெய்கண்டார் அத மாதிரியே சொல்லியிருப்பார். அவன் என்ன சொன்னான்? அவன் முன்னால் உள்ளவன் ஐம்பொறிகளே ஆன்மான்னா. அவன் என்ன சொன்னாரு? ஐம்புலன் அறிவதால் ஆன்மா இல்லைன்னு. அவன் அந்த காலத்தை வச்சுட்டு தான் ஐம்பொறிகளே ஆன்மான்னு சொல்ல வரான். ஐம்புலன்களை அறிவது அதுதானே சார், ஆகவே அதுதான் ஆன்மான்னா. இவர் என்ன சொன்னாரு? ஐம்புலன்களை அறிவதால் அவன் ஆன்மா இல்லைன்னார். அப்ப உள்புறல் என்ன? ஐம்புலன்களில் ஒன்றொன்றை அறிவதால், ஒரு பொறி அறிந்த புலனை இன்னொரு பொறி அறியாததால் அப்படின்னு விளக்கம் இருக்கு பாத்தீங்களா. முதல்ல வந்து என்ன சொன்னா, ஆன்மா இழதுன்னா, நீ இழதுன்னு சொல்றதுனால உழதுன்னாரு. அதையும் விளக்குனாரு. இப்பவும் அத மாதிரிதான் சொல்றாரு. கனவை அறிவதால் சூக்கம் உடம்பே ஆன்மான்னா, கனவை அறிவதால் சூக்கம் உடம்பு ஆன்மா இல்லைன்னாரு. ஒடுக்கம் தான் கனவு நிலைதான், ஒடுக்கம் அறிதலின் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம உள்ள சொற்களை பெய்து கொள்ள வேண்டும். கனவை அறிவதால் அப்படின்னா, கனவை அறிகின்றது வாசகம் தான். கனவு நிலை இருக்கும் போது எல்லாத்தையும் நம்ம நல்லா அறிகிறோம். அதுல ஒரு பயப்படும்படியா நிகழ்ச்சி வந்தா பயப்படுறோம். சமயத்துல அந்த பயம் அப்படி நனவு நிலைக்கு கூட வந்துடும். சுக்மதேவத்திலிருந்து துளதேவத்துக்கு கூட வந்துடும். ஏதாவது ஓசை எழுப்பி கொண்டு முடித்து விடுவார்கள், அல்லது தூங்கி கொண்டே ஓசை எழுப்புவார்கள். எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா காலையில கிழங்க என்னப்பா ராத்திரி கத்துன? யாரு கத்துனா? சும்மா வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா சொல்லி இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்னா அப்படியா கத்துனோம் அப்படின்னு. ஆக கனவு கண்டதை நனவு நிலையிலே நினைவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. கனவில் அறிந்தது சூக்ம தேகம் தான், மறுக்கல. சூக்ம உடலை தான் கனவு அறியுது இல்லைன்னு சொல்லல. ஆனா அது பற்றி சூக்கம் உடலே ஆன்மான்னு சொல்லிருக்கலாமா? சூக்ம உடல் வந்து அந்த இடத்துல ஆன்மாவுக்கு கருவிதான். எப்படி சூழ உடலை கருவியாக கொண்டு, இந்த சூழ உடலில் இருக்கின்ற ஐம்பொறிகளையும் கருவியாக வைத்துக் கொண்டு நனவு நிலையில் ஆன்மா அறிகின்றதோ அதே மாதிரிதான் சூக்ம உடலையும் சில கருவிகள் இருக்கின்றது. அந்த கருவிகளை வைத்துக் கொண்டு கனவை அறிகின்றது. எது? ஆன்மா. அவன் என்ன சொல்றான்? அப்படி இல்லை, அந்த கருவின்னு நம்ம சொல்றவன் அந்த சூக்ம உடலே அவன் ஆன்மாங்கான். அதை நம்ம ஒத்துக்கிடல. சூக்ம உடலே ஆன்மான்னு நீ சொல்லுவா என்றால், கனவில் கண்டதை நனவில் உள்ளபடி உணர வேண்டும் இல்லையா? என்ன நீ சொன்ன, அது கனவை மட்டும் அறியல சூக்கம் உடல், விழிச்ச பிறகு இந்த ஐந்து இந்திரியங்களையுமே இயக்கி அறிவது அந்த சூக்கம் உடல் தான் நீ சொன்ன. அப்படிப்பட்ட முதன்மை அந்த சூக்கம் உடலுக்கு இருக்கு அப்படின்னா, அது கனவில் அறிந்தவற்றை நனவில் உள்ளபடி உணர வேண்டும். மாத்தி சொல்லக்கூடாது. கனவுல புளிய பார்த்துட்டு நனவுல வந்து நாயை பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அவன் நாயை பார்த்தேன்னு சொல்லட்டான், எதையோ ஒண்ணு பார்த்தேன் என்னன்னு ஞாபகம் இல்லாமா? அதான் ராத்திரி பூரா கூப்பாடு போட்டு காலையில ஒண்ணும் இல்லாமா? ஏன்னா மறந்துருக்கும் உனக்கு. இன்னும் கனவு கண்டுப்போம், அறகுறையா சொல்ல முடியும். கனவுல நடந்த நிகழ்ச்சி பாதி மறந்து போயிரும். நீ அங்க போனோம், அந்த மலை வரைக்கும் போனோம், அப்புறம் என்னமோ செய்யும், எங்கேயோ போனோம், அதோட நின்றும். ஆனா எங்கேயாவது போற மாதிரி கனவு கண்டிருப்பான், அது சொல்ல முடியாது, அறையகுறையா நின்றுவான். இன்னும் இதுக்கு மேலையும் இருக்கு. என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்னன்னா, எனக்கு அது ரொம்ப புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது இந்த இடம். ஏன்னா என்னுடைய இயல்புகள்லாம் அங்க வருது. சிலவன் கனவு கண்டுட்டு காலையில வந்து ஒரு பிரம மாதிரி இருக்கும். நீ கனவு கண்டமோ, கனவு கண்டமா இல்லையா? ஆமா, அந்த அளவு ரொம்ப அதிபக்குவசாலிங்க நான். என்ன மாதிரி ஆட்கள்லாம் கனவு கண்டோமா இல்லையான ஒரு ஐயப்பாடு. அப்புறம் ஒரு மாதிரி முடிவு பண்ணுவேன், கனவே காணல வச்சுக்கோங்க, இந்த ஐயப்பாடு வந்திருக்காது, அதனால ஏதோ கனவு கண்டிருப்போம் போல அப்படின்னு ஒரு முடிவு வருவோம். ஆனா அந்த கனவை அறிந்த சூக்கம் உடலே ஆன்மான்னு இவன் சொல்லிட்டு இருக்கானே, இந்த சூக்கம் உடலே ஆன்மான்னு வச்சுக்கிட்டா அது நனவு நிலைக்கு வந்த பிறகு கனவை உள்ளபடி உணர வேண்டும். கனவு கண்டோம் காணவில்லை அப்படிங்கிற சந்தேகமே வராது. கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும் நிற்பது உள்ளதாகலின் அதுவே ஆன்மாவான்னு சொல்வார். என்ன அப்படின்னா, சூக்ம உடலை ஆன்மான்னு சொன்னா ஒடுக்கத்தில், அதாவது கனவில் அறிந்தவற்றை நனவில் உள்ளபடி உணர வேண்டும். அப்படி இல்லை, மயங்கி உணர்கின்றது. எனவே சூக்ம உடல் ஆன்மா அல்ல, ஆன்மா அந்த சூக்ம உடலுக்கு வேறானது. அவனுக்கு உடனே அவனோட ஒரு கருத்தை அடிச்சிடம் பார்த்தீங்க, அப்ப அவனுக்கு எவ்வளவு வேகம் வரும். அவன் சொல்றான், சரி சார் நீங்க சொல்லபடியே வச்சுக்கிடுவோம், இதுக்கு போய் சொல்லுங்க. கனவுல நடந்தவற்றை நனவுல மறந்துடுது இல்லையா, அதை உள்ளபடி நாம உணர்றதில்லை. அதனால நாம சூக்ம உடல் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நாம வந்து ஆன்மா, நம்ம சூக்ம உடலுக்கு வேறான பொருள் சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க ஏதாவது காரணத்தை சொல்லுங்க, கனவுல நடந்தது ஏன் நனவுல மறந்து போகுது, அதுக்கு நீங்க காரணத்தை சொல்லுங்க பாப்போம் அப்படிங்க. அப்ப நம்ம சொல்றோம், நமக்கு எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லப்பா. கனவை அறியும் போது சூக்கும் உடலை துணையாக கொண்டு கனவை அறிகின்றது. நனவை அறியும் போது சூக்கும் உடல் மட்டுமில்ல, அதனோடு தூள உடலையும் துணை கொண்டுதான் அறிகின்றது. அப்ப தூள உடல்ல தான் அங்க வந்து பிரதானமா ஆன்மா வந்து தங்கி இருக்கின்றது. ஆகையினால இந்த உடல் மாறுவதனாலே அந்த நிகழ்ச்சிகள் மறக்கின்றன, கனவு நிகழ்ச்சிகள் நனவில் மறக்கின்றன. ஆகவே எங்களுக்கு அந்த இடர்பாடு இல்ல. கனவை ஏன் நினைவுல மறந்து போறோம், அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடர்பாடு எங்களுக்கு இல்ல. தெளிவா நாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருவோம். விளக்கம் கொடுக்கறதுல எந்த இடர்பாடும் இல்ல. நீ சூக்கம் உடலே ஆன்மானு வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு நீ விளக்கம் கொடுக்க முடியாது. சூக்கம் உடல் நீ தானே கனவுல அறிஞ்ச, நனவழி நீ தானே அறியற, நீ தானே அந்த வினை முதல். அப்ப கனவை உள்ளபடி சொல்லு அப்படின்னு சொன்னா உனக்கு ஏன் உள்ளபடி சொல்ல முடியல, ஏன் மறந்து போறேன்னு கேட்டா உனக்கு தான் விளக்கம் கொடுக்க முடியாது. எங்களுக்கு அந்த விளக்கம் கொடுப்பதில் எந்த இடர்பாடும் கிடையாது. ஏனென்றால் அங்கே சூக்கும் உடல் போக தூள உடல் என்று இன்னொரு உடல் வருவதனாலே, அந்த தூள உடலில் உள்ள பொறிகளையே முக்கியமாக கொண்டு நனவு நிகழ்ச்சிகளை அறிவதனாலே கனவு நிகழ்ச்சிகள் மறக்கின்றன என்று சொல்லி அருமையாக அவனை மறுத்தார். எனவே இவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாலு சமயவாதிகளை நாம மறுத்துருக்கோம். சூக்கம் உடலே ஆன்மான்னு சொல்றோட மறுத்தாச்சு இல்லையா. நான் அடுத்தால வாராம பாருங்க, இவனே வந்து எவ்வளவு தூரம் சிந்திச்சிருக்கான் நம்ம பார்த்தோம். இவனுக்கு அவர்தான் இவனை விட தாண்டிதானே சிந்திச்சிருப்பான். அடுத்தால வாரான். ஒவ்வொருத்தரும் நம்மளை பாராட்டிக்கிட்டு தான் வரான். சூக்கம் உடல் ஆன்மா அல்ல என்று மறுத்தது மிக சரியானது. இவன் இந்திரிய ஆன்மாவாதியை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். இந்திரியங்களே ஆன்மான்னு சொல்லினா அது நனவுல தானே அறியும், கனவில் இந்திரியங்கள் தொழிற்படவில்லையே. ஆனா சூக்கம் உடல் தான் கனவிலும் தொழிற்படுகின்றது, எனவே சூக்கம் உடலே ஆன்மான்னு சொன்னான். கனவை தாண்டியும் ஒரு அவத்தை இருக்கு அப்படிங்கறது இவனுக்கு தெரியல. நனவுங்கிற அந்த அவத்தையோட நின்னுட்டான் யாரு, இந்திரிய ஆன்மவாதி தேகாத்மவாதி எல்லாம் அதோட நின்னுட்டான். இவன் வந்து நனவை தாண்டி இன்னொன்னு இருக்குன்னு ரொம்ப பெருமையா சொன்னான். கனவு இருக்கு, அந்த கனவுலையும் உடம்புதான் அறியுது அப்படின்னு கொட்டடிச்சிட்டு இருந்தான். ஆனா கனவுக்கு அப்புறம் ஒரு அவத்தை இருக்குங்கிறது இவனுக்கு தெரியலையே. கனவுக்கு அப்புறம் என்னது உறக்கம், நனவு கனவு மூணாவது உறக்கம் தானே இல்லையா, மூணாவது உறக்கம் தான். ஆக நாம எல்லாரும் இப்ப நனவுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நனவுல இருந்துகிட்டு இந்த அவத்தைகளை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம், அது கூடயே சேர்ந்து போய் பேசணும்னா அது முடியாது. கனவு பேசும்போது கனவுக்கு வந்துடணும்னா முடியாது. அது மூணாவது இப்ப உறக்கம் சொல்றான். சூக்கம் உடல் கனவு அறிதுங்க, கனவு அறிதோட அது வேலை முடிஞ்சு போச்சே. கனவுங்கிற அவத்தையிலேயே இருப்போம், ராத்திரி கூட கனவே கண்டுட்டா இருக்கும். அப்புறம் கனவும் கடந்து உறக்கம் உறங்குவோமே, ஆழ்ந்த உறக்கம் வரைக்கும் உறங்குவோம். சில சமயம் ஏதாவது சத்தம் கேட்டா எந்திரிச்சிருவோம், லேசான உறக்கம் இல்லையா. இடி விழுந்தா கூட எந்திரிக்காம ஆழ்ந்து உறங்கலாம், அது நல்ல பேர் உறக்கம். அப்பெல்லாம் என்ன சூக்கம் உடம்பா தொழிற்படுது, என்ன அனுபவம் நிகழுது, ஒரு அனுபவம் நிகழலையே. பாருங்க அவன் சொல்றதே காரணமா வச்சுதான் மறுக்க போறாரு. ஒரு அனுபவம் நிகழே சார், அப்போ சுக்குடம் தொழிற்பட்ட அனுபவம் நிகழணுமே, கனவை காணணுமே. ஆனா நல்லா உறங்கும் போது எந்த அனுபவம் நிகழல, அப்ப சூக்கம் உடம்பும் அங்க தொழிற்படல. ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலும் தொழிற்படுவது எது, பிராணவாயு. சூக்கும தேகமோ இந்திரியங்களோ நனவு நிலையில் மட்டுமே தொழிற்படுகின்றன, சூக்கும தேகமோ கனவு நிலையில் வரைக்கும் தான் தொழிற்படுகின்றது. ஆனால் பிராணவாயுவோ உறக்கம், பேருறக்கம், ஆழ்ந்த உறக்கம், அந்த நிலையில் கூட பிராணவாயு தொழிற்படுகின்றது. அந்த பிராணவாயு தொழில் பண்ணாவிட்டால் உயிர் இல்லை என்றுதான் முடிவு பண்ணுகின்றோம். எனவே பிராணவாயுவே ஆன்மா என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இவன் யாருன்னா பிராண ஆன்மாவாதி, இவன் நம்ம பிராணனை வாங்கிடுவான். இதுக்கு என்ன பதில் சொல்வது நானே, பிராணவாயுவே ஆன்மான், காற்றே கடவுள் அப்படின்லாம் நூல்கள்லாம் இருக்கு, வாங்கி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கருத்துக்களை என்ன நல்லா படிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் அது கொஞ்சம் தான் குழப்பிடும் இல்லாம். பிராணவாயுவே ஆன்மான், அப்ப நாம இதை ஒத்துக்கொள்வோமா, ஒத்துக்கொள்ள வேண்டியதானே சார், ரொம்ப ஏதுக்கள்னா ரொம்ப வலிமையா இருக்க சார்னா நாம ஒத்துக்கொள்ள மாட்டோம். நமக்கு பிராணவாயுலாம் என்னது, தாத்விகங்கள்ல வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம 36 தத்துவங்கள் போக தாத்விகம் இருக்கு, அதுல 10 வாயுக்கள்ல வச்சிருக்கோம் நம்ம. அதெல்லாம் இவன்ட சொல்ல முடியாது. உங்க கதையெல்லாம் யார் சார் கேட்டாமா, அப்ப இவனுக்கு எப்படி சொல்வது அப்படின்னா, நான் அருமையா சொன்னேன், பிராணவாயுவே ஆன்மான்னு நீ சொன்னே அது பொருந்தாது. இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லியிருக்கேன், உறக்கம் பேருறக்கம் வரைக்கும் பிராணவாயு இருக்கு, பிராணவாயு இல்லாவிட்டால் உயிர் இல்லை அப்படின்னு தான் சொல்கின்றோம். அப்படி இருக்கும்போது நீங்க பிராணவாயு ஆன்மா அல்ல நீங்க எப்படி சொல்லலாம். அப்ப நீ நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லுப்பான், என்ன உறக்கத்துல தொழிற்படுதுன்னு சொன்னேன், பேருறக்கத்துல கூட தொழிற்படுதுன்னு சொல்லிட்டு பெருமையா சொன்னேன். அதனாலதான் நான் ஆன்மா அது ஆன்மா அல்லன்னு சொல்றேன். இப்படி யாரு எதை சொல்றாங்களோ அதை வச்சே உங்கிறது தப்புன்னு சொல்றாரு. அந்த மெய்கண்டாருடைய அந்த நுட்பத்தை நாம என்ன சொல்வது, என்ன சும்மா சொல்றது இல்ல, அதுக்கு விளக்கம் கொடுக்காரு. இப்ப நீ பிராணவாயுவே ஆன்மான்னு சொன்னேன்னா அது உறக்கத்துல தொழிற்படக்கூடாதுப்பா, பேருக்கத்தையும் தொழிற்படக்கூடாது. அது தொழிற்படுதலே அதுக்கு ஆன்மாங்கிற தகுதி இல்லைங்கிற விலை காட்டி நிற்கின்றது. நீ அதோட டிஸ்குவாலிபிகேஷன் வச்சுக்கிட்டே அது குவாலிஃபைடுன்னு சொல்றிய, இது என்ன வேடிக்கை அப்படிங்க. நமக்கு அது விளங்கணும் இல்லையா, அவர் வேடிக்கைன்னு சொல்றது நமக்கு இப்படி சொல்றது வேடிக்கையா தெரியுது. என்ன உறக்கத்துல என்ன வேற எந்த கருவியாவது தொழிற்படுதா, ஐம்பொறிகள். சூக்கம் உடலே தொழிற்படல, நீயே சொல்லிட்ட, ஒரு கருவியும் தொழிற்படல. சூக்கம் உடல்ல உள்ள கருவிகளும் தொழிற்படல, கூட உடல்ல உள்ள கருவிகளும் தொழிற்படல, ஒரு கருவியும் தொழிற்படல, இந்த பிராணவாயு மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நிலையில நீ என்ன சொல்ற, இந்த பிராணவாயு தான் முதன்மை உடைய ஆன்மான்னு சொல்ற. அப்ப சொல்ற ஒரு அரசவையில வந்து அரசன் வந்து தன்னுடைய ஆசனத்திலே வந்து உட்கார்ந்துட்டான். என்ன எல்லாம் முடிச்சு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஃபுல் ஃபார்ம்ல வந்து உட்கார்ந்தாச்சு, உத்தரவிடுவதற்கு தயாரா வந்து உட்கார்ந்தாச்சு. அப்படி அரசன் வந்து அரியணையில வந்து அவன் தயாரா வந்து இருந்த பிறகு அங்க அமைச்சர்கள், சேனாதிபதிகள், வீரர்கள் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களா? தூங்கிட்டு இருப்பாங்களா? புதிய புதிய உதாரணங்கள்லாம் சொல்ல வேண்டும் இந்த காலத்துக்கு, ஐயா சொல்வார்கள். ஆனா இந்த இடத்துல இந்த உதாரணமே பொருத்தம் நினைக்கிறேன். ஏன், இந்த காலத்துல ஆபீஸ் மேனேஜர் குமார் சாக்கள் ஒரேடியா விட்டுறவும் முடியாது. அரசன் வந்து அரியணையில இருந்த பிறகு இவங்க அமைச்சர்கள் வீரர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களாக்கும் இல்லையா? ஏன்னா அவனுடைய ஏவல் வழி நடக்கக்கூடியவர்கள் அல்லவா மத்தவெல்லாம். அப்ப ஏவரவன் வந்து ஆயத்தமா இருக்கும் போது என்ன, அந்த ஏவல் பணி செய்பவர்கள் எப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க முடியும்? நீயே சொல்ற பிராணவாயு ஆன்மான்னு சொல்றேன், அப்ப நீ இந்த அடிப்படைகளை ஒத்துக்கிடணும். அந்த ஆன்மா இயக்கி தான் சூக்கும் உடல் இயங்குது, ஆன்மா இயக்கி தான் தூள உடல் பொறிகள்லாம் இயங்குகின்றன. அப்ப அப்படி இயக்கக்கூடிய ஆன்மா வந்து அது வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில மற்ற பொருள்கள்லாம் தூங்குமா இல்லையா? ஒருத்த மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கான், மற்ற பொருள்கள்லாம் தூங்குது அப்படின்னா அந்த முழிச்சுட்டு இருக்க பார்த்தா நம்ம அரசுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? எனவே அப்ப அந்த முழிச்சுக்கிட்டு இருக்கோம் யார், எல்லாரும் தூங்குறான். அப்ப அந்த முழிச்சுக்கிட்டு இருக்கோம் யாருன்னா மெய்க்காப்பாளன் சொல்லலாம். அந்த நேரத்தில் அரசனுக்கு ஏதாவது இடையூறு வராமல் அந்த மெய்க்காப்பாளன் மட்டும் முழிச்சுட்டு இருப்பான். அரசனும் தூங்குவான், மற்ற ஏவப்படுதவர்களும் தூங்குவார்கள். மெய்க்காப்பாளன் மட்டும் முழிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு அரசனோட நெருங்கிய தொடர்பு உண்டு, அரசன் இருக்கின்ற அறைவரை போகக்கூடிய உரிமை அவனுக்கு உண்டு, நெருக்கமானவன். அத மாதிரி ஆன்மாவுக்கு மிகவும் நெருக்கமானது அந்த பிராணவாயு, ஆன்மாவோடு ரொம்ப ஒட்டி இருப்பது மற்ற கருவிகளை விடவும். இப்ப மற்ற உறக்கம் பேருறக்கத்திலாம் மற்ற கருவிகள் இந்திரியங்கள்லாம் ஓய்வெடுக்கின்றன, மற்ற சூக்மதேக கருவிகளும் ஓய்வெடுக்கின்றன, ஆன்மாவும் ஓய்வெடுக்கின்றது அரசன் ஓய்வெடுக்க மாதிரி. ஆனா மெய்க்காப்பாளன் மாதிரி இந்த பிராணவாயு மட்டும் இயங்கிட்டு இருக்குப்பா. அந்த மெய்க்காப்பாளனுக்கு தொழிலே இல்லை அப்படின்னா அங்க அரசனே இல்லைன்னு அர்த்தம். அரசன் இல்லாத இடத்துல உனக்கு வேலை இல்லை. அதை வச்சு நம்ம பிராணவாயு இயங்காட்டா உயிர் இல்லைன்னு சொல்றோம். காக்கப்பட வேண்டிய பொருள் இருந்தா தானே காக்க வேண்டிய பொருள் இருக்கணும். அந்த பொருள் தொடர்பு அற்றுப்பேறதுனால எதுவும் இயங்கவில்லை. அதனாலே அங்கே இந்த பிராணவாயுவானது இதுவே தனித்த ஆன்மாவாய் இருக்க வேண்டும் என்றால் ஏனைய கருவிகள் எல்லாம் ஓய்ந்து கிடக்கின்ற உறக்கத்திலே அது இயங்கக்கூடாது. அப்படி அந்த ஆன்மா இயங்கினால் ஏனைய கருவிகள் ஓய்வெடுக்க முடியாது. அரசன் ஆயத்த நிலையில் இருந்தால், ஆணையிடும் நிலையில் இருந்தால் ஏனையோர் ஏனைய பரிவாரங்கள் ஓய்வெடுக்க முடியாது. அதுபோல் ஆன்மா இயங்கிக் கொண்டிருக்கும் போது ஏனைய கருவிகள் ஓய்வெடுக்க முடியாது. அந்த கருவிகள் எல்லாம் தொழிற்படணும். தொழிற்பட்டா வினை நடக்கும், வினை அனுபவம் நடக்கும். அதான் வினைன்னு சொன்னார். உண்டி வினை இருக்கு பார்த்தீங்களா மூணாவது அடியில, அந்த வினையும் நடக்கல. உண்டு என்பது என்னன்னா வினை பலன்களை அறந்தது, போகத்தை அறந்தது. போகமும் இல்ல, வினையும் இல்ல, போகமும் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா இந்த பிராணவாயு ஆன்மா அல்ல. இந்த பிராணவாயு ஆன்மாவா இருந்து எங்ககிட்டு இருந்தா அது நிச்சயமாக மற்ற பொறிகளை இயக்கும், வினையும் அனுபவமும் நிகழும். ஆனால் பிராணவாயு இயங்கியும் உறக்கத்திலும் பேருறக்கத்திலும் பிராணவாயு இயங்கியும் வினையோ வினை அனுபவமோ நிகழவில்லை. ஆகையினாலே பிராணவாயு ஆன்மா அல்ல. உண்டிவினை இன்மையின் ஆன்மா உள்ளது. என்னன்னா பேருறக்கத்திலும் உறக்கத்திலும் வினையோ வினை பலன்களை அறிந்துதலோ இல்லை. ஆகையினாலே பிராணவாயு ஆன்மா அல்ல. எனவே இந்த பிராணவாயுக்கு வேறாக ஆன்மா என ஒரு பொருள் உள்ளது. அதான் உண்டிவினை இன்மையின் பிராணவாயுக்கு வேறாக ஆன்மா உள்ளது. உண்டிவினை இன்மையினா எந்த இடத்துல, உறக்கத்துல. அந்தந்த அவத்தைகளை நாம வந்து பொருத்திக்கணும். அது ஒரு வேலை இருக்குங்க. மூணஞ்சத்துல முக்கியமான வேலை அதுதான். எந்தெந்த அவத்தையரை வச்சு பேசுறான், ஏன்னா ஒவ்வொருத்தன் கீழ் கீழ் அவத்தைக்கு நான் நுணுக்கமா பேசுறான். அவன் நனவை மட்டுமே வச்சுட்டு பேசினா, நான் கனவை வச்சு பேசுறேன் பாருங்க சார். நான் சூக்குமுடன் ஆன்மாவாதி. அவனையும் மறுத்து உறக்கத்திலையும் பேரோக்கத்திலையும் தொழிற்படுது பாருங்க சார். என்ன இப்ப நீயே வந்து உனக்கு பாதகமான கருத்தை நீயே சொல்ற, அது உனக்கு சாதகமான கருத்தை மாதிரி நினைச்சு சொல்ற. அவன் சொல்லும் போது அவனுக்கு அது ரொம்ப அரண் செய்யக்கூடிய கருத்துன்னா நமக்கும் தெரியுது பாருங்க. அந்த கருத்தை அவனுக்கு பாதகமாயிட்டது. அவன் சொல்ற மாதிரி பிராணவாயு ஆன்மானா எல்லா கருவிகளோடு சேர்ந்து அதுவும் ஓய்வு தான் எடுக்கணும். மற்ற கருவிகள் ஓய்வெடுக்கும் போது அது மட்டும் எப்படி இயங்க முடியும்? ஆனா அது மட்டும் இயங்குது, அது ஒன்றே தெளிவாக காட்டுகின்றது. அந்த பிராணவாயு ஆன்மா அல்ல. ஆன்மா என்பது அந்த பிராணவாயுக்கு வேறானது. உதாரணங்கள்லாம் சொல்லி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். உங்களுக்கு அது நிறைவாக இருக்கும் என்று கருதுகின்றேன். எனவே இப்படி பிராணவாயுக்கு வேறாக ஆன்மா உள்ளது. அடுத்தால வரான் அவன் வந்து நம்மளை பாராட்டுகின்றான் எல்லாரும் மாதிரியும். பிராணவாயு ஆன்மா அல்ல என்று சொன்னது மிகச்சரியானது. இது பிராணவாயு மட்டுமா, இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே ஆன்மா அல்லன்னு சொல்லிட்டேங்க. ரொம்ப சரி. உங்களுக்கு எல்லாம் சிந்தனைங்கிறது துளி கூட இல்லை. உடல் ஆன்மாங்க ஒருத்தன், ஒருத்தன் இந்திரியங்கள் ஆன்மாங்க ஒருத்தன், என்னடா அண்ணா சூக்ம உடல் ஆன்மாங்க. அவனுக்கு மேல அண்ணாச்சி ஒருத்தன் வந்து பிராணவாயுவே ஆன்மான்னு பெருகிட்டுக்கார மாதிரி பேசுறான். எல்லாத்தையும் நல்லா மறுத்தேங்க. இவனுக்கெல்லாம் ஏதாவது அடிப்படை அறிவு இருக்கா சார் அப்படிங்க. அவன் என்ன, இவனுக்கு சொன்னது எல்லாமே சடப்பொருள். உடலே ஆன்மானா உடல் சடம், இந்திரியங்கள் ஆன்மானா இந்திரியங்களும் சடம், சூக்ம உடலும் சடம், பிராணவாயும் சடம். சித்துப்பொருளாகிய ஆன்மாவை போய் சடப்பொருள்னு சொல்லிட்டு இருக்கானே, சிந்தனை இல்லாத ஆன்மா என்பது சித்துப்பொருள் அல்லவா? பரம்பொருள் இருக்கின்றது அந்த பிரம்மம், அதுவும் சித்துப்பொருள் அல்லவா? எனவே அந்த பிரம்மமே ஆன்மாவாம். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுவாங்க. எனவே ஆன்மா என்பது அது அறிவுடைய பொருள், பிரம்மமும் அறிவுடைய பொருள். எனவே பிரம்மமே ஆன்மா என்று சொல்றாங்க. ஏகான்மா அறிவுடைய பொருள், அது ஒரே பொருள் தான். அதுல என்ன ஆன்மான்னு சனியா சொல்றது, பிறகு பரம்பொருள்னு சொல்றது ஒரே பொருள் தான். இதோட முடிச்சிருவோம். அப்ப மறுத்தாரு, இப்ப அறிவுடைய பொருள் அத்வைதத்திலே நம்ம இதை பார்த்தோம். அறிவுடைய பொருள் யானும் சேதனம் முதல்வனும் சேதனமாக என்னை மட்டும் பசு என்றது என்ன அப்படின்னா நீ பாசத்தோடு உலை காணினார். என்னன்னா அப்ப இந்த அறிவு பேதம் இருக்கு பாருங்க, இந்த ஆன்மாவோட அறிவா பாசம் பற்றுது, முதல்வனோட அறிவா பாசம் பற்ற முடியலையே. அப்ப அறிவுல என்ன பேதம்? அதான் தூள அறிவு சூக்கும் அறிவு, வலிமை குன்றிய அறிவு, வலிமை முற்றிய அறிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அது தானே அறியும் அறிவு, அறிவுக்க கூடிய ஆற்றலும் உள்ள அறிவு அது முதல்வனுடைய அறிவு. பிரம்மம்னு சொல்றேப்பா, பிரம்மத்தினுடைய அறிவு தானே அறியக்கூடியது, அறிவிக்கும் ஆற்றலும் பெற்றது. ஆனால் ஆன்மாவின் அறிவு அது அறிவுடைய பொருள் தான், ஆனால் அந்த பிரம்மம் அறிவித்தால் மட்டுமே இந்த ஆன்மா அறியும். இது தானாக அறியும் தன்மையுடையது அல்ல, அவன் உணர்த்தினால் தான் இது உணரும். எனவே உணர்த்த உணர்தலின் உணர்வுடைய பொருள், ஆகவே பிரம்மமே ஆன்மான்னு சொன்ன. ஆனா ஆன்மாவுடைய உணர்வின் லட்சணம் உனக்கு தெரியுமா? அது உணர்த்தினால் தான் உணரும். எனவே உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளதுன்னு போட்டுக்கோ. உணர்த்தினால் மட்டுமே ஆன்மா உணர்வதால் உணர்த்தாமலே உணரக்கூடிய பிரம்மத்திற்கு வேறாக ஆன்மா உள்ளது, அப்படி கொண்டு சரிதானா? எனவே உணர்த்தினால் மட்டுமே உணர்வதனால் ஆன்மா வேறு, தானா உணர்வுடைய பிரம்மம் வேறு. உணர்த்த உணர்தலின் தானாக உணரும் பிரம்மத்திற்கு வேறாக ஆன்மா உள்ளதுன்னு. அப்போ அடுத்தான ஒருத்தர் வந்து சொல்றான், பிரம்மா ஆன்மாவாதியை மறுத்தது ரொம்ப சரியானது, ஆனா பாருங்க நீங்க ஒன்னு சிந்திக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை மறுத்தீங்களே, என்ன சூழதேகம் ஆன்மா அல்ல, இந்திரியங்கள் ஆன்மா அல்ல, சூக்ம தேகம் ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா இல்லைன்னு மறுத்தீங்களே, அந்த இடத்துல நீங்க ஒன்னு சிந்திக்கணும் சார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் தனித்தனியா வச்சு அவன் சொன்னான். சுக்கதேக ஆன்மாங்க சுக்கதேகம் மட்டுமே ஆன்மான்னா, இந்திரிய ஆன்மாவது என்ன சொன்னா இந்திரியங்கள் மட்டுமே ஆன்மான்னா, பிராண ஆன்மாவது என்ன சொன்னா முடிச்சது பிராணவாயு மட்டுமே ஆன்மான்னா. அந்த இடத்துலதான் அவங்க தப்பு பண்றாங்க. என்ன அப்படின்னா அவை தனித்தனியாக நோக்கும் போது ஆன்மா ஆகாது, ஆனால் இந்த தூளதேகம் இந்திரியங்கள் சுக்மதேகம் பிராணவாயு இது எல்லாம் சேர்ந்தாதானே சார் காரியமே நடக்கு. அப்ப இது எல்லாம் சேர்ந்த சமூகம் இருக்கின்றதே அந்த சமூகம் தான் ஆன்மாங்க, அவன் சமூக ஆன்மாவாதி கேட்டீங்களா. அவன் அந்த சமுதாயமே ஆன்மான், அது என்ன சமூகமே ஆன்மாங்க, அது எப்படி ஆன்மாவாகும்? அப்ப சொன்னாரு அவை தனித்தனி பெயர் பெற்று நிற்கலாம்னாரு. அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குல்ல, இதுக்கு பிராணவாயுன்னு பேர் இருக்கு, அதுக்கு என்னடானா சூழதேகம்னு பேர் இருக்கு, இதுக்கு இந்திரியங்கள்னு பேர் இருக்கு, இப்படி தனித்தனி பேர் இருக்கிறத பூரா சேர்த்து நீ எப்படி ஆன்மான்னு சொல்லலாம், எப்படி ஒரு பேர் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அவனுக்கு விட வச்சிருக்கான் சார். அது ஒவ்வொன்னு நீ தனித்தனியா பாத்தீங்கன்னா சூழதேகம் சூக்ம தேகம் பிராணவாயு இந்திரியம்னு தனித்தனி பேர் இருக்கும் சார், இது எல்லாம் சேர்ந்து அந்த சமூகமா பாருங்க, அப்படி ஒரு ஒருமித்த பார்வை பாருங்க, அப்பதான் அவை தம்முள் தொக்க வழி ஒன்று சேர்ந்த வழி ஆன்மா என பெயர் வரும் என்று கொண்டால் என்ன இழுக்கு அப்படின்னா. அப்ப அவன் சொல்றாரு இவையெல்லாம் தனித்தனியா பார்க்கும் போது தூளதேகம் சூக்ம தேகம் இந்திரியம் பிராணவாயுன்னு தனித்தனி பெயர் வரும், இவை எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது ஒரு பெயர் பெறும் உண்மைதான், ஆனா அந்த பெயர் நீ சொல்ற ஆன்மா இல்ல, அந்த பெயர் உடல் என்பது தனு என்பது, அந்த தனு என்பது உடல், அப்போது அது தனு என்றுதான் பெயர் பெறுமே ஒழிய ஆன்மா என்று பெயர் வராது. அது என்னது சார் அந்த தனு என்னதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னா, அது முதல் காரணம் மாயையில இருந்து தோன்றிய கருவி, இயந்திரம், இயந்திரம் என்றால் கருவி, அந்த மாயை முதல் காரணம் மாயையிலிருந்து தோன்றிய இயந்திரம் போன்ற தனு இருக்கின்றதே அதுதான்ப்பா நீ சொல்ற சமுதாயம், நீ சொல்ற சமுதாயம் ஆன்மா இல்ல. எனவே மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது அப்படின்னு கூட்டுங்க ஏழாவது ஆளுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா இயந்திரமாகிய இந்த சரீரத்திற்குள் அதற்கு வேறாக ஆன்மா என்ற பொருள் உள்ளது, அவற்றுக்கு வேறாக. ஆக சமூக ஆன்மாவும் மறுத்தாச்சு. ஆக நாம சொல்ற ஆன்மா இப்ப என்னது ஒரு முடிவுக்கு வந்திருப்பேங்கன்னு நினைக்கிறேன். நாம சொல்ற ஆன்மா வந்து தூளதேகம் அல்ல, தூளதேகத்தில் உள்ள இந்திரியங்களும் அல்ல, கனவை அறியக்கூடிய சூக்ம தேகமும் அல்ல, பிராணவாயுவும் அல்ல, இவை எல்லாம் ஒன்று சேர்ந்த சமூகமும் அல்ல, உணர்த்தாமல் உணரக்கூடிய பிரம்மமும் அல்ல. இந்த தூளதேகம் பிராணவாயு தூளதேகத்திலிருந்து பிராணவாயு வரை இவை எல்லாம் சேர்ந்த இந்த சமூகம் இது உடல், இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிரம்மம் உணர்த்துவதனாலே உணர்ந்து வரக்கூடியது. இந்த பிரம்மம் உணர்த்துகின்றது, அந்த பிரம்மம் எப்படி உணர்த்துகின்றது? நேரடியா உணர்த்தல, இந்த மாயா இயந்திர தனுவை கூட்டி, உயிர்களோடு இந்த மாயா இயந்திர தனுவை கூட்டி இந்த கருவிகள் வாயிலாக பிரம்மம் உணர்த்துகின்றது, அதை இந்த ஆன்மா உணர்கின்றது. எனவே உணர்த்துகின்ற பிரம்மமும் ஆன்மா அல்ல, உணர்வதற்கு துணை செய்யும் கருவி கூட்டமும் ஆன்மா அல்ல. இந்த கருவி கூட்டத்தை துணையாக கொண்டு பிரம்மம் இவற்றின் வாயிலாக உணர்த்த அப்பொழுது உணர்ந்து வருகின்றதே அந்த பொருள் தான் ஆன்மா என்று சொல்லி சைவ சித்தாந்தம். அதை வந்து நம்ம வந்து அப்பதான் இன்னொரு நூலுக்கு போனாதான் நமக்கு அருமையா சொன்னார் உமாசிவாச்சாரியார். மாதிரி சொல்ல முடியுமா? செறிந்திடும் உடலுள் மண்ணி சேர்புலன் வாயில் பற்றி அறிந்ததில் அழுந்தும். ஏன் பிரம்மம்னு வச்சுக்கிட்டான? ஒன்றும் அறிந்திடா. நாம இப்படி எல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கோம் போதே தெரியல இதுக்கு, இதை போய் எப்படி பிரம்மம்னு சொல்றது அப்படிங்கறதே அங்க முடிச்சுட்டாரு பாருங்க, என்ன அழகா முடிச்சிட்டாரு பாருங்க. ஆக இந்த மாதிரி அருமையா சொன்னார். ஆக இந்த அளவிலே நாம் இந்த மூன்றாம் சூத்திர சிந்தனை நிறைவு செய்து இனி வகுப்புகள் தொடர்ந்து நடக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். நம்ம பார்வதி பதையே மகாதேவா.